எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்றைய நாள் ஒரு புனித நாள். எமது மாவீரர்களின் நினைவு நாள். எமது இனத்தின் இருப்பிற்காக தமது இன்னுயிரை ஈகம் செய்த உன்னதமானவர்களை எமது நெஞ்சத்தின் நினைவாலயத்தில் நாம் நினைவு கூறும் நன்னாள். விடுதலை என்பது வாழ்வின் அதியுயர்ந்த விழுமியம். அந்த விழுமியத்தை இலட்சியமாக வரித்து அதற்காக வாழ்ந்து அதற்காக போராடி அதற்காக மடிந்த எமது மாவீரர்கள் மகத்தான மனித பிறவிகள். அவர்களது வாழ்வும் வரலாறும் எமது வீர விடுதலை காவியத்தின் உயிர் வரிகள். மாவீரர்களே, தமிழர் தேசம் உங்களுக்கு தலைவணங்குகிறது. உங்களது தற்கொடையால் தமிழீழ மக்கள் இன்று தலைநிமிர்ந்து நிற்கின்றார்கள். உங்களது இரத்தத்தாலும் வியர்வையாலும் உங்களது இலட்சிய உறுதியாலும் கட்டியெழுப்பப்பட்ட எமது விடுதலை இயக்கம் இன்று யாராலும் வெற்றி கொள்ள முடியாத மாபெரும் போராட்ட சக்தியாக உலக புகழீட்டி நிற்கிறது. போர் அரங்கில் நீங்கள் படைத்து சென்ற மகத்தான சாதனைகளையே இன்று உலகரங்கில் நாம் அரசியல் வெற்றிகளாக அறுவடை செய்து வருகின்றோம். இன்று உலகம் மாறி வருகிறது. உலக ஒழுங்கும் மாறி வருகிறது. உலக நாடுகளின் உறவுகளும் மாறி வருகின்றன. மனித சமுதாயம் முன்னன்றும் காணாத புதிய சவால்களுக்கு முகம் கொடுத்து நிற்கின்றது. இன்றைய உலக நிதர்சனத்தை, அதன் யதார்த்த புறநிலைகளை நாம் உதாசீனம் செய்ய முடியாது. இன்றைய காலத்தையும் இக்காலத்தில் கட்டவிழும் சூழலையும் நாம் ஆழமாக புரிந்து காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப எமது விடுதலை பாதையை செப்பனிடுவது அவசியம். இன்றைய காலத்தின் தேவை அது. உலக போக்குடன் முரண்படாது உலக வரலாற்றின் ஓட்டத்திற்கு இசைவாக நாமும் எமது போராட்ட வரலாற்றை முன்னகர்த்தி செல்வதே விவேகமானது. இன்றைய வரலாற்றின் கட்டாயமும் அதுவே. எமது விடுதலை போராட்டம் கால் நூற்றாண்டு கால வரலாறாக நீட்சி பெற்று செல்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன் இன்றைய நாளில் எமது முதலாவது மாவீரன் களப்பலி ஆகியதை தொடர்ந்து இன்று வரை பல்லாயிரக்கணக்கில் எமது போராளிகள் விடுதலை போரில் களமாடி வீழ்ந்திருக்கிறார்கள். எமது இனத்தை பேரழிவிலிருந்து பாதுகாத்து எமது தாயக நிலத்தை அந்நியனிடமிருந்து மீட்டெடுக்க எமது விடுதலை இயக்கம் அளப்பரிய அர்ப்பணிப்புகளை செய்துள்ளது. எமது மாவீரர்களின் இம்மகத்தான தியாகங்களால் எத்தனையோ தடவைகள் நாம் பேரழிவுகளின் விளிம்பிலிருந்து மீண்டிருக்கின்றோம். மரணத்தின் வாயிலுக்கு சென்று மறுபிறவி எடுத்துகின்றோம். வல்லாதிக்க சக்திகளின் தலையீடுகளை தனித்து நின்று தகர்த்திருக்கின்றோம். எமது விடுதலை இயக்கம் இன்று வானளாவ வளர்ந்து நிற்கிறது, நிமிந்து நிற்கிறது. எமது இயக்க வெளிச்சத்தின் வேர்களும் விழுதுகளுமாக நிற்பவர்கள் எமது மாவீரர்களே. எனது அன்பார்ந்த மக்களே, இன்று எமது விடுதலை போராட்டம் ஒரு புதிய வளர்ச்சி பாதையில், ஒரு புதிய வரலாற்று திருப்பத்தில் காலடி வைத்திருக்கின்றது. என்றுமில்லாதவாறு இன்று ஒரு புதிய சவாலை நாம் சந்தித்து நிற்கின்றோம். போருக்கு ஓய்வு கொடுத்து சமாதான வழியில் சமரச பேச்சுக்கள் வாயிலாக எமது மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியில் நாம் ஈடுபட்டு வருகின்றோம். நாம் வன்முறையில் பற்றுக்கொண்ட போர் வரியர் என்றும் சமாதானத்தின் விரோதிகள் என்றும் காலம் காலமாக சிங்கள பேரினவாதிகள் மேற்கொண்டு வந்த பரப்புரையை பொய்யாக்கும் வகையில் நாம் நேர்மையுடனும் உறுதியுடனும் சமாதான வழிமுறையை தழுவி நிற்கின்றோம். ஆயுத வன்முறையில் ஆசை கொண்டு நாம் ஆயுத போராட்டத்தை ஆரம்பிக்கவில்லை. இன அழிவை இலக்காக கொண்ட இனவாத ஒடுக்குமுறையின் உச்சத்தில் அந்நிய இராணுவ அடக்குமுறை சகிக்க முடியாத அளவிற்கு தீவிரமடைந்த கட்டத்திலேயே நாம் ஆயுதமேந்தினோம். எமது மக்களின் உயிரை காக்கவும் எமது மக்களின் உரிமையை நிலைநாட்டவும் எமது இயக்கம் மேற்கொண்ட ஆயுதம் தரித்த விடுதலை போரை பயங்கரவாதமாக சிங்கள அரசுகள் சித்தரித்தன. தமிழரின் உரிமை போரை திரிவுபடுத்தி இழிவுபடுத்தி உலகடங்கிலும் விஷம பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்பட்டன. இப்பொய்யான பரப்புரையை நம்பி பல உலக நாடுகள் எமது அமைப்பிற்கு தடை விதித்தன. பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு உலக அரங்கிலிருந்து நாம் ஓரம் கட்டப்பட்டோம். உலக நாடுகள் ஒன்று திரண்டு எதிரியின் போர் திட்டத்திற்கு முண்டு கொடுத்தன. அனைத்து உலகத்தினதும் ஆதரவும் ஆயுத உதவியும் கிட்டியதால் மூர்க்கம் கொண்ட எதிரி போரை தீவிரப்படுத்தினார். நாம் தனித்து நின்று போருக்கு முகம் கொடுத்தோம். மக்களின் ஆதரவு மட்டும் எமக்கு மலையாக நின்றது. நாம் அலையலையாக திரண்டெழுந்து ஆக்கிரமிப்பு படைகளுடன் மோதினோம். போர்க்கரையில் எமது வீரர்கள் படைத்த அபாரமான சாதனைகள் உலக இராணுவ நிபுணர்களையே திகைப்பில் ஆழ்த்தின. போரின் புலிகளை வெற்றி கொள்ள முடியாது என்பதனை சிங்கள தேசமும் உலகமும் உணர்ந்து கொண்டன. இந்த சூழ்நிலையில்தான், அதாவது எமது போராட்ட வல்லமையை நிரூபித்து காட்டி எமக்கு சாதகமான இராணுவ சமநிலையில் நின்றபடியே நாம் சமாதானத்தின் கதவுகளை திறந்தோம். சமாதானத்தில் எமக்கு உண்மையான பற்றுண்டு என்பதை உலகத்திற்கு உணர்த்தி காட்டவே நாம் இராணுவ மேலாதிக்க நிலையில் நின்று கொண்டு அமைதி வழியை தழுவினோம். போருக்கு ஓய்வு கொடுக்கும் விடயத்திலும் நாமே முன்முயற்சிகளை எடுத்தோம். ஒருதலைப்பட்சமான போர் நிறுத்த பிரகடனம் செய்து அரசாங்கத்தை அமைதி வழிக்கு அழைத்தோம். சமாதானத்திற்கான மனுவை பெற்று ஆட்சி பீடம் ஏறிய புதிய அரசு எமது போர் நிறுத்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டது. இவ்வாண்டு பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து இருதரப்பும் இணங்கிய போர் நிறுத்தம் சர்வதேச நாடுகளின் கண்காணிப்புடன் செயலுக்கு வந்தது. இப்போர் நிறுத்தம் கடந்த 9 மாதங்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. சிங்கள ஆயுத படையினரின் சில பிரிவினரும் இனவாத சக்திகளும் சமாதான விரோதிகளும் போர் நிறுத்தத்தை குழப்பி மோதலை ஏற்படுத்த பல தடவைகள் முயன்றனர். எத்தனையோ ஆத்திரமூட்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எமது மக்கள் பலர் அநியாயமாக கொல்லப்பட்டனர். ஆயினும் எமது இயக்கம் ஒழுக்கம் கட்டுப்பாட்டை இறுக்கமாக கடைபிடித்து அமைதியை குலைய விடாது சமாதானத்தை பேணி வருகிறது. சமாதான பாதையில் எமக்குள்ள உண்மையான உறுதிப்பாட்டிற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எமது மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு சமாதான வழியில் தீர்வு காண்பது சாத்தியமாயின் அதனை முயன்று பார்ப்பதில் முழு மனதுடனும் நேர்மையுடனும் செயல்பட நாம் தயாராக இருக்கின்றோம். எமது மக்கள் தமது தாயக மண்ணில் தம்மை தாமே ஆட்சி புரியும் உரிமை உடையவர்களாக சுதந்திரத்துடன் கௌரவமாக வாழ வேண்டும் என்பதே எமது போராட்ட இலட்சியம். இந்த இலட்சியம் சமாதான வழியில் கைகூடுமானால் அந்த வழியை தழுவ நாம் என்றுமே தயாராக இருக்கின்றோம். சமாதான வழிமுறை தழுவி எமது மக்களின் அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க நாம் என்றுமே தயங்கியதில்லை. திம்புவில், டில்லியில், கொழும்பில், ஜாழ்ப்பாணத்தில், இப்பொழுது தாய்லாந்திலாக நாம் பல தடவைகள் பல்வேறு வரலாற்று சூழல்களில் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்று வந்திருக்கின்றோம். முன்னைய பேச்சுக்கள் எல்லாமே தோல்வியிலேயே முடிந்தன. முன்னைய சிங்கள அரசுகளின் கடும் போக்கும் நேர்மையற்ற அரசியல் அணுகுமுறைகளுமே தோல்விக்கு காரணம். எனினும் திரு ரணில் விக்ரமசிங்காவின் இன்றைய அரசாங்கம் நேர்மையுடனும் துணிவுடனும் தமிழரின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முனைகிறது. உறுதியான அடித்தளத்தில் கட்டியெழுப்பப்பட்ட போர் நிறுத்தமும் அதனை மேலும் வலுப்படுத்த சர்வதேச கண்காணிப்பு குழுவினரின் முயற்சிகளும் சமாதான அணுகுமுறைக்கு உரமேற்றி வருகின்றன. அத்தோடு மிகவும் சாதுரியமாகவும் சாணக்கியமாகவும் நோர்வே அரசு கடைபிடிக்கும் அனுசரணை முறையானது இன்றைய பேச்சுக்கள் முன்னேறி செல்வதற்கு பேருதவியாக இருந்து வருகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக என்றுமில்லாதவாறு சர்வதேச அரசுகள் இச்சமாதான முயற்சியில் காட்டி வரும் ஆர்வமும் அக்கறையும் ஊக்குவிப்பும் இரு தரப்பினருக்கும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்து வருகின்றன. ஒரு வலுவான சமாதான அடித்தளத்தில் நிலையூன்றி நின்றவாறு படிப்படியாக கட்டம் கட்டமாக பரஸ்பர நம்பிக்கையை வளர்த்தபடி பேச்சுக்களை முன்னகர்த்தி செல்வதே சால சிறந்தது. இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக முடிவில்லாது தொடர்ந்த கொடிய போரின் விளைவாக எமது மக்கள் பாரிய வானிலை பிரச்சினைகளை எதிர்கொண்டு நிற்கின்றார்கள். தமிழர் தேசத்தின் சமூக பொருளாதார கட்டமைப்புகள் சிதைந்து கிடக்கின்றன. தமிழரின் நகரங்களும் பட்டினங்களும் கிராமங்களும் தரைமட்டமாக கிடக்கின்றன. வீடுகள், கோவில்கள், பாடசாலைகள் அழிந்து கிடக்கின்றன. காலம் காலமாக இந்த மண்ணில் நிலைத்து நின்ற ஒரு பண்டைய நாகரீகம் வேரோடு சாய்க்கப்பட்டிருக்கிறது. இச்சிதைவுகள் அழிவுகள் மத்தியிலிருந்து எமது மக்கள் மீண்டும் தமது சமூக பொருளாதார வாழ்வை மீள கட்டியெழுப்புவது என்பது இலகுவான காரியமல்ல. இது ஒரு பிரமாண்டமான மனிதாபிமான பிரச்சினை. இப்பிரச்சினையை சர்வதேச சமூகம் அனுதாபத்துடன் அணுக வேண்டும். அழிந்து கிடக்கும் தமிழர் தேசத்தின் புனர்வாழ்வுக்கும் புனர் நிர்மாணத்திற்கும் உதவியளிக்க வெளிநாடுகள் பல முன்வந்துள்ளமை எமக்கு நிம்மதியை தருகிறது. தமிழர் தாயகத்தில் அமைதி நிலை தோன்றிய போதும் இயல்பு நிலை தோன்றவில்லை. உயர் பாதுகாப்பு வலயங்கள் என்ற போர்வையில் எமது மக்களின் வாழ்விடங்களை சமூக பொருளாதார பண்பாட்டு மையங்களை சிங்கள ஆயுதப்படைகள் ஆக்கிரமித்து நிற்கின்றன. சிறிய அளவிலான புவியியற் பரப்பும் குடிசன நெரிசலும் கொண்ட யாழ்ப்பாண குடாநாட்டை 40,000 படையினர் ஆக்கிரமித்து நிற்கின்றனர். எமது மக்கள் தமது இயல்பு வாழ்வை நடத்த முடியாதவாறு மூச்சு திணறும் ஆக்கிரமிப்பு என்றுமே ஒரு பதட்ட நிலை. தமிழரின் பண்பாட்டின் இதய பூமியான யாழ்ப்பாணம் ஒரு திறந்த வழி சிறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இங்கு எமது மக்களை சிங்கள இராணுவம் தனது பாதுகாப்பு கேடயங்களாகவே பாவித்து வருகிறது. வீடுகளும் வீதிகளும் கிராமங்களும் இராணுவ ஆக்கிரமிப்பில் விழுங்கப்பட்டிருப்பதால் இடம்பெயர்ந்த 10,000 மக்கள் தமது சொந்த இருப்பிடங்களுக்கு திரும்ப முடியாது அவதிப்படுகிறார்கள். இப்பிரச்சினைக்கு தீர்வு காணாத வரை யாழ்ப்பாணத்தில் சமூக அமைதியும் இயல்பு நிலையும் தோன்றுவது சாத்தியமில்லை. போரை முடிவுக்கு கொண்டு வந்து போரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களின் அவசர அன்றாட வாழ்க்கை பிரச்சினைகளை பேச்சுக்களின் ஆரம்ப கட்டத்தில் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதே அன்றும் சரி இன்றும் சரி எமது நிலைப்பாடாக இருந்து வருகின்றது. எமது நிலைப்பாட்டை முன்னே அரசு நிராகரித்ததன் காரணமாகவே அன்றைய சமாதான முயற்சி தோல்வி கண்டது. ஏதோ நாம் தமிழரின் அடிப்படை பிரச்சினைகளை தொடுவதற்கு பயந்து அன்றாட பிரச்சினைகளை வலியுறுத்துவதாக முன்னாள் அரசு தவறாக கருதியது. ஆயினும் இன்றைய அரசாங்கம் பேச்சுக்களின் ஆரம்ப கட்டத்தில் எமது மக்களின் அவசரமான வாழ்க்கை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முன்வந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவது ஆக்கப்பூர்வமான அறிகுறியாகும். பேச்சுவார்த்தையின் போது எமது மக்களின் அன்றாட பிரச்சினைகள் வரை சகல விடயங்களையும் பேசுவதற்கு நாம் தயார். ஆயினும் பேச்சுக்கள் எவ்வித நிபந்தனைகளும் நிர்பந்தங்களும் இன்றி வரம்புகள் வரையறைகள் இன்றி கால கட்டாயமின்றி சுதந்திரமாக நடைபெறுவதையே நாம் விரும்புகின்றோம். ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டு எல்லைக்குள் பேச்சுக்கள் நிகழ்த்தப்பட வேண்டுமென வற்புறுத்துவதோ அன்றி நிர்பந்திப்பதோ எமது மக்களின் அடிப்படை அரசியல் சுதந்திரத்தையும் தேர்வையும் மீறுவதாக அமையும். தமது அரசியல் தகைமையையும் தமது சமூக பொருளாதார பண்பாட்டு வாழ்வையும் நிர்ணயிப்பது எமது மக்களின் அடிப்படையான அரசியல் உரிமையாகும். சுயநிர்ணய உரிமையின் சாராம்சமும் இதுதான். ஐநா சாசனத்திலும் பிரகடனங்களிலும் குறிப்பிடப்படும் சுயநிர்ணய உரிமை கோட்பாட்டை மைய பொருளாக கொண்டே எமது போராட்ட இலட்சியம் நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்றும் சரி இன்றும் சரி சுயநிர்ணய உரிமைக்கான எமது போராட்ட இலட்சியத்தில் நாம் உறுதி பூண்டு நிற்கின்றோம். தமிழர் தாயகம், தமிழர் தேசியம், தமிழரின் சுயநிர்ணய உரிமை ஆகியனவையே எமது அரசியல் இலட்சியத்தின் அடிப்படைகள். திம்புவிலிருந்து த தாய்லாந்து வரை இந்த அடிப்படைகளையே நாம் வலியுறுத்தி வருகின்றோம். இம்மூல கோட்பாடுகளின் அடிப்படையிலேயே தமிழரின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு. தனித்துவமான ஒரு மொழி, பண்பாடு, வரலாறு, நன்கு வரையறுக்கப்பட்ட ஒரு தாயக நிலம், இன அடையாள உணர்வு போன்ற பண்புகளை உடையவர்கள் என்பதால் எமது மக்கள் ஒரு தேசிய இனமாக, ஒரு மக்கள் சமூகமாக அமைந்துள்ளனர். ஒரு தனித்துவமான மக்கள் சமூகம் என்ற ரீதியில் எமது மக்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்தானவர்கள். சுயநிர்ணய உரிமை என்பது உள்ளான புறமான இரு அம்சங்களை கொண்டது. உள்ளான சுயநிர்ணயம் என்பது ஒரு மக்கள் சமூகத்தின் பிரதேச சுயாட்சி உரிமையை வலியுறுத்துகின்றது. தமிழ் மக்கள் தமது சொந்த மண்ணில் வரலாற்று ரீதியாக வாழ்ந்து வந்த பாரம்பரிய மண்ணில் அந்நிய சக்திகளின் ஆதிக்கம் தலையீடு இன்றி சுதந்திரமாக கௌரவமாக வாழ விரும்புகின்றார்கள். தமது மொழியை வளர்த்து, தமது பண்பாட்டை பேணி, தமது பொருளாதாரத்தை மேம்படுத்தி, தமது இன அடையாளத்தை பாதுகாத்து வாழ விரும்புகின்றார்கள். தமது தாயக மண்ணில் தம்மைத்தாமே ஆளும் சுயாட்சி உரிமையோடு வாழ விரும்புகின்றார்கள். இதுவே எமது மக்களின் அரசியல் அபிலாசை. உள்ளான சுயநிர்ணயத்தின் அர்த்த பரிமாணம் இதில்தான் அடங்கியிருக்கிறது. உள்ளான சுயநிர்ணய கோட்பாட்டின் அடிப்படையில் எமது தாயக நிலத்தில் எமது மக்கள் தம்மைத்தாமே ஆளக்கூடிய பூரண சுயாட்சி அதிகாரத்துடன் ஒரு தீர்வு முன்வைக்கப்பட்டால் நாம் அத்திட்டத்தை சாதகமாக பரிசீலனை செய்வோம். ஆனால் அதேவேளை எமது மக்களுக்கு உரித்தான உள்ளான சுயநிர்ணயம் மறுக்கப்பட்டு பிரதேச சுயாட்சி உரிமை நிராகரிக்கப்பட்டால் நாம் பிரிந்து சென்று தனியரசு அமைப்பதை தவிர எமக்கு வேறு வழியில்லை. இனவாதமும் இனவாத ஒடுக்குமுறையுமே பிரிவினைவாத அரசியலுக்கும் கிளர்ச்சிகளுக்கும் மூல காரணமாக அமைகின்றன. நிலையான சமாதானத்தையும் இன ஒருமைப்பாட்டையும் பொருளாதார மேம்பாட்டையும் சிங்கள மக்கள் விரும்புவார்களானால் இனவாத சக்திகளை இனம் கண்டு ஒதுக்க வேண்டும். தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு சமாதான வழியில் தீர்வு காண முழு மனதுடன் ஒத்துழைக்க வேண்டும். தமிழ் மக்கள் தமது தாயகத்தில் சுயாட்சி அதிகாரமுடைய ஆட்சியை நிறுவி தம்மைத்தாமே ஆளுவதற்கு சிங்கள மக்கள் தடையாக இருக்கக்கூடாது. தமிழர்களுடன் சமாதான சகவாழ்வை நடத்துவதா, அன்றி தமிழர்களை பிரிந்து செல்ல நிர்பந்திப்பதா என்பது சிங்கள தேசத்தின் அரசியல் போக்கில்தான் தங்கியிருக்கிறது. நம்பிக்கை ஊட்டும் நல்லெண்ண சூழ்நிலையில் அரசு புலிகள் மத்தியிலான பேச்சுக்கள் முன்னேற்றமடைந்து செல்வது எமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சமரச பேச்சுக்களில் உலக நாடுகள் காட்டும் ஆர்வமும் யுத்தத்தால் சிதைந்து கிடக்கும் தமிழர் தேசத்தை மீள கட்டியெழுப்பி பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு புனர்வாழ்வளிக்க முன்வந்திருப்பதும் எமக்கு உற்சாகத்தை தருகிறது. நோர்வே அரசின் அனுசரணையுடன் நடைபெறும் சமாதான முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பதும் இத்தீவில் வதியும் சகல சமூகத்தினரும் ஒற்றுமையாக ஒத்திசைவாக ஒன்று கூடி வாழ வேண்டும் என்பதுமே எமது ஆழமான அவா. பெரும் நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் உலகத்தின் நல்லாசையுடனும் நிகழ்ந்து வரும் சமாதான பேச்சுக்களை தமது சுயநல அரசியல் நோக்கங்களுக்காக சிங்கள பேரினவாத சக்திகள் குழப்பிவிட்டால் அது தமிழ் மக்களை தனியரசு பாதையில் இட்டு செல்லும் என்பது திண்ணம். அமைதி வழியில் மென்முறை தழுவி நேர்மையுடனும் நெஞ்சுறுதியுடனும் நாம் எமது போராட்ட லட்சியத்தை அடைய முயன்று வருகின்றோம். காலத்திற்கு ஏற்ப வரலாற்று கட்டாயத்திற்கு அமைய எமது போராட்ட வழிமுறைகள் மாறலாம். ஆனால் எமது போராட்ட இலட்சியம் மாறப்போவதில்லை. சத்தியத்தின் சாட்சியாக நின்று எமது மாவீரர்களின் தியாக வரலாறு எமக்கு வழிகாட்டும். அந்த சத்தியத்தின் வழியில் சென்று நாம் எமது இலட்சியத்தை அடைவோம் என்பது உறுதி. புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்.